അൽഹംദുലില്ലാഹ് അൽഹംദുലില്ലാഹി നഹ്മദുഹു വനസ്തഈനുഹു വനസ്തഗ്ഫിറുഹു വനൂമിനു ബിഹി വനതവക്കലു അലൈഹി വനഊദു ബില്ലാഹി മിൻ ഷുറൂരി അൻഫുസിനാ വമിൻ സയ്യിആത്തി അഅമാലിനാ മൻ യഹ്ദിഹില്ലാഹു ഫലാ മുദില്ലലഹ് വമൻ യുദ്ലിൽ ഫലാ ഹാദിയലഹ് വഅശ്ഹദു അല്ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹു വഹ്ദഹു ലാ ശരീകലഹ് വഅശ്ഹദു അന്ന മുഹമ്മദൻ അബ്ദുഹു വറസൂലുഹു اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية رواه البخاري غنية الكرية سهودر سهورهن الله ليا آليتل மார்க்கத்தின் முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட ஹுத்துபாவுடைய உரையில் சொர்க்கம் செல்வோம் என்ற தலைப்பில் பல்வேறு விஷயங்களை பல்வேறு வாரங்களாக நாம் பார்த்திருக்கிறோம். இந்த வாரம் அந்த தலைப்பை தொடராம முத்தலாக்கை பற்றிய ஒரு ஆய்வு என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ஏன் இந்த முத்தலாக்கை பற்றி இன்றைக்கு பேசப்படுகிறது என்று சொன்னால், என்னவோ வந்து இந்திய அரசாங்கமும் நீதிமன்றங்களும் சேர்ந்து கொண்டு இஸ்லாமிய சட்டத்திட்டத்தில் ஷரியாத்துடைய சட்டத்திட்டத்தில் சீர்திருத்தங்களை செய்ய போகிறோம் என்றும், அதை தாண்டி நீங்க பாத்தீங்களாக்கே இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு இந்தியாவுடைய மத்திய சட்ட ஆணையமே குறிப்பிட்ட ஒரு 16 கேள்விகளை கேட்டு இன்னென்ன கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், இந்தியாவில் வந்து பொது சிவிலை கொண்டு வந்து ஆக வேண்டும் என்றெல்லாம் சொல்லிவிட்ட செய்திகளை நம்ம பார்த்து இருக்கிறோம். எனவே இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இஸ்லாத்துல வந்து பெண்களுக்கு உரிமை இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை. அந்த சட்ட வாரியம் போட்ட லிஸ்டுகளை படித்து பார்த்தால், என்னவோ முஸ்லிம்கள் இஸ்லாம் வந்து முஸ்லிம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது, கொடுமைப்படுத்துகிறது, அவங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்பதை அதிலே சொல்லியிருக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, நான் கேட்கிறேன், ஏன் இஸ்லாத்தில் இஸ்லாமிய பெண்களுக்கு உரிமை இல்லையா? எந்த அளவுக்கு உரிமை என்று சொன்னால், சொத்துரிமை. இந்திய வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள், இந்தியாவுல கூட பெண்களுக்கு சொத்துரிமை என்பது சமீப காலத்தில் கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்னால் பெண்களுக்கு சொத்தை வைத்திருக்க கூடாது. ஆனால் திருமறை குர்ஆன்ல 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகத்திற்கு அருளப்பட்ட திருமறை குர்ஆன் பேசுகிறது. சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 11வது வசனம், அதில் யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிஸ்ஸகரி மிஸ்லு ஹவ்வல் உன்ஸயைன். யூசிக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறான், சொத்துரிமைகளை பற்றி உபதேசம் பண்ணுகிறான். எப்படிப்பட்ட உபதேசம் என்று சொன்னால், ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு என்ன பாகமோ அந்த பாகத்தை ஒரு ஆணுக்கு கொடுக்க வேண்டும். ரெண்டு அக்கா, இந்த ரெண்டு அக்காவுக்கு எவ்வளவு பங்கோ அந்த பங்கு என்ன, ஒரு அண்ணனுக்கு தம்பிக்க கொடுக்கணும் என்று இஸ்லாம் பேசுகிறது. அவ பெண்களுக்கு சொத்தில் பங்கு இருக்கிறது என்பதை ஏற்கனவே திருமறை குர்ஆன் பேசுகிறது. மட்டுமில்லாம பெண்களை இஸ்லாம் எந்த அளவுக்கு மதிக்கிறது, கண்ணியப்படுத்துகிறது என்று சொன்னால், திருமறை குர்ஆனின் சூரத்து நஹல் என்று சொல்லக்கூடிய 16வது அத்தியாயத்தின் 58-59 ஆகிய வசனங்களிலே அல்லாஹ் பேசுகிறான், அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்கிற நற்செய்தி சொல்லப்பட்டால், பெண் குழந்தை பிறப்பதை அல்லாஹ் எதுவாக பேசுகிறான், நற்செய்தியாக பேசுகிறான். இன்றைக்கு சமாதியில வந்து வயிற்றுல சமாதி கட்டுறாங்க பொம்பளை பிள்ளை என்று வந்துவிட்டால், ஆனால் இஸ்லாம் பேசுகிறது பெண் குழந்தை என்ற நற்செய்தி சொல்லப்பட்டால் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப ஆண் குழந்தைக்கு அல்லாஹ் நற்செய்தி என்று சொல்லவில்லை, பெண் குழந்தைக்கு நற்செய்தி என்று சொல்கிறான் என்று சொன்னால், பெண்களின் மதிப்பு என்னங்கிறதுக்கு இது வந்து அடுத்த ஆதாரம். மட்டுமில்லாம இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமின் 5127 ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹோடு சொர்க்கத்தில் தங்கக்கூடிய நபர்கள் யார்? சொர்க்கத்தில் போய் தங்கனே, அது யாரோடு தங்கனே? நபிகள் நாயகத்தோடு தங்க வேண்டும். அவங்களோடு குளோசா பார்க்கிறது, பேசுறது, பழகிறது, அந்த மாதிரி இருக்கணும். அது யாருக்கு என்று சொன்னால், மண் ஆல ஜாரியத்தைனி, யாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரெண்டு பெண் பிள்ளைகளை கொடுத்தானோ, எந்த பெற்றோர்கள் ரெண்டு பெண் பிள்ளைகளை பெற்றார்களோ, அந்த ரெண்டு பெண் குழந்தைகளையும் ஹத்தா தபுலுகா அவர்கள் வளர்த்தார்கள், சாலிஹாக ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து அவங்களை வளர்க்கிறாங்க. இதுவரை வளர்க்கிறாங்க, ஹத்தா தபுலுகா அவர்கள் புலூகாக பருவத்திற்கு வரும் வரை அவர்கள் வளர்த்து, பருவத்திற்கு பிறகு நல்ல ஒரு சாலிஹான கணவரை பார்த்து திருமணம் செய்து கொடுத்து விட்டால் அந்த பெற்றோர்களுக்கு என்ன பரிசு என்ன என்று சொன்னால், ஜா யௌமல் கியாமத்தி அனா வஹுவ வலம் அஸாபிஹு, நானும் நான் என்று சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் காட்டுறாங்க, நானும் அந்த பெற்றோர்களும் மறுமையிலே இப்போது சேர்ந்து இருப்போம் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க அப்படின்னு சொன்ன, அவர் சொல்லுறமே நோம்புகள் வைக்கிறமே, அதை தாண்டிய ரெண்டு பெண் பிள்ளைகளை பெற்று அவர்களை சாலிஹாக வளர்த்து நல்ல ஒரு மணமகனுக்கு நீங்கள் திருமணம் செய்து கொடுத்து விட்டால் அந்த பெற்றோர்களுக்கு என்ன பரிசு? ரசூலுல்லாஹோடு சொர்க்கத்தில் தங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால், இஸ்லாம் பெண்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறது மதிக்கிறது என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா? மட்டுமில்லாம ஈமான் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். நம்ம என்னதான் இபாதத்துகள் பண்ணாலே ஈமான் இல்லாம சொர்க்கத்துக்கு போக முடியுமா? சாத்தியமே கிடையாது. ஈமானுக்கு இலக்கணம் யார், ஈமானுக்கு முன்மாதிரி யார் என்பதை திருமறை குர்ஆனின் சூரத்து தஹ்ரீம் என்று சொல்லக்கூடிய 66வது அத்தியாயத்தின் 11-12 ஆகிய ரெண்டு வசனங்களில ஈமானுக்கு முன்மாதிரியாக ரெண்டு பெண்களை அல்லாஹ் பேசுகிறான், ஆண்களை அல்லாஹ் சொல்லவில்லை. ஈமானுக்கு இலக்கணம், ஈமானுக்கு முன்னோடியாரே ரெண்டு பெண்கள். வரபல்லாஹு மதலன் இலக்கணம் முதல் பெண்மணி யாரு என்று சொன்னால், யாரு? ஃபிரௌனின் மனைவி. அவங்கதான் எல்லா ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு ஈமானுக்கு இலக்கணம். அவர்களை நீங்கள் பாருங்கள், அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ஒன்றாவதாக பேசுகிறான். இரண்டாவதாக மரியம் இம்ரான் அல்லதி ஆகரத் ஃபர்ஜஹா மரியம் அலைஹிஸ்ஸலாம். அவ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிரௌனுடைய மனைவியையும் ஈமானுக்கு ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு முன்மாதிரி, நீங்கள் அவர்களை பின்பற்றுங்கள். அந்த பெண்களை பின்பற்ற அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தில பெண்களுடைய மதிப்பு அந்தஸ்து என்னங்கிறதுக்கு இந்த ஆயத்தை அடுத்த சான்றா இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அதாவது மறுமணம், கணவன் மரணித்து விட்டால் இன்னைக்கு சில மதங்கள்ல எந்த மதம் புது சிவிலை கொண்டு வருவோம் என்று பேசுறாங்களோ, அவங்க வந்து கணவன் மரணித்து விட்டால் இனிமே மறுமணம் செய்யக்கூடாது, அதோடு போயிடணும். 25 வயசாளுக்கு அந்த பெண்ணுக்கு கணவன் வந்து இறந்து போயிருப்பா, அதுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது, மறுமணம் பண்ணக்கூடாது என்றெல்லாம் சொல்லுகின்ற நாட்டில இஸ்லாம் சொல்லுகிறது, கணவன் மரணித்து விட்டால், சின்ன வயசு கணவன் மரணித்து விட்டான், அப்படி கணவன் மரணித்து விட்டால் மறுமணம் செய்யக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது? இஸ்லாமிய பெண்மணிக்கு இருக்கிறது. அப்படி மறுமணம் புரியக்கூடிய உரிமையை உங்களில் யாரும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. திருமறை குர்ஆனில் சூரத்துல் பக்கரா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 231வது வசனம், அதிலே அல்லாஹ் பேசுகிறான், வைதா தல்லக்து முன்னிசா ஒருவருடைய கணவர் மரணித்து விட்டார் அல்லது கணவர் தலாக்கு சொல்லிவிட்டார், அந்த மரணிக்கப்பட்ட அல்லது தலாக்கு சொல்லப்பட்ட அந்த பெண்கள் இருப்பாங்க, அந்த பெண்கள் மறுமணம் செய்ய விரும்பினால் உங்களில் யாரும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. அந்த பெண்ணுடைய தந்தையோ, பெண்ணுடைய தாயோ, பெண்ணுடைய சகோதர சகோதரிகளோ என்னப்படக்கூடாது, மறுமணத்தை தடுத்து நிறுத்திவிட முடியாது, தடுக்க உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று அல்லாஹ் பேசுகிறான். அது மாத்திரமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, ஒரு பெண்ணை நிக்காக பண்றாங்க, கணவனை தேர்வு செய்யறாங்க, அப்படி நிக்காக பண்ணும் போது அவங்க அம்மா அப்பா பாக்கிறாங்களே, அந்த மாப்பிள்ளையத்தான் கல்யாணம் முடிக்கணும், மாப்பிள்ளை ஏற்கனவே பார்க்கலாம், அப்பதான் இஸ்லாம் சொல்லவே இல்ல, எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது அப்படின்னு சொன்னா, அதாவது தாய் தந்தை ஒரு மணமகனை பாக்கிறாங்க, அப்படி மணமகனை பார்த்து அந்த பெண்ணிடத்தில் சம்மதம் கேட்க வேண்டும்,
சம்மதம் வாங்க வேண்டும். சம்மதிக்காவிட்டால் திருமணம் செய்து வைக்க கூடாது. அந்த சம்பந்தப்பட்ட மனப்பெண் என்ன செய்யணும், இந்த மாப்பிள்ளை நான் மனசார ஏத்துக்கிறேன், இவர் நிக்காஹ் பண்ணி வைங்க என்று சம்மதிக்க வேண்டும் என்பதை நான் சொல்லவில்லை. இமாம் புகாரி இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. 2773 ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒன்று கூட்டுவாங்க. ஒன்று கூட்டி சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, நீங்கள் திருமணம் செய்கின்ற பெண்மணிகள் விதவை பெண்மணிகளாக இருந்தாலும் சரி அல்லது கன்னிகளாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் நீங்கள் அனுமதி வாங்காமல் அவர்கள் சம்மதம் வாங்காமல் நீங்க என்ன செய்ய வேண்டாம், நிக்காஹ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே சஹாபாக்கள் கேள்வி கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, விதவை பெண்கள் வாய் திறந்து சம்மதத்தை தெரிவித்து விடுவார்கள், ஆனால் கன்னி பெண்கள் சம்மதத்தை தெரிவிக்க மாட்டார்களே, அவர்கள் வெட்கப்படுவார்களே, கூச்சப்படுவார்களே, அந்த வெட்கம் கூச்சம் என்பது வாய் திறக்க தடுக்குமே, எப்படி கன்னி பெண்கள் வாய் திறந்து இந்த மாப்பிள்ளையை கட்டி வைங்க சொல்லுவாங்க அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. கேட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கன்னி பெண்களின் சம்மதம் என்ன என்று சொன்னால், நீங்கள் அப்படி கேட்கிற போது அவர்கள் மௌனமாக இருந்தால், அவர்கள் அமைதியாக இருந்தால், மௌனம் என்பது அங்கீகாரமாக இருக்கிறது, வேணாமனா வேணான்றுவாங்க, அப்படி சொல்லி அவங்க அமைதியா மௌனமா இருந்தா அது என்ன, கன்னி பெண்ணின் சம்மதமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்க. மட்டுமில்லாம திருமணத்திற்கு முன்னால் பேசுறாங்களே, பொண்ணு பேசுறாங்களே, மாப்பிள்ளை பேசுறாங்களே, அவர்கள் ஒருவரை ஒருவர் ஒரு முறையாவது பார்த்துக் கொள்ளட்டும். எந்த அளவுக்கு அதிகம்னு சொன்னா, இமா முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமின் 2783 ஹதீஸாக இந்த ஹதீஸ வந்து பதிவு பண்றாங்க. பதிவு பண்றாங்க ஒரு அன்சாரிய சஹாபி, அவங்க வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு பெண் பேசப்பட்டு விட்டது, குறிப்பிட்ட இந்த தேதியில இந்த இடத்துல எனக்கு நிக்காஹ் நடக்க போகுது என்ற நிக்காஹ் செய்திய ஒரு அன்சாரிய சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க, நவருத்த இலைஹா, நீ அவரை பார்த்திருக்கிறாயா, பெண் பேசப்பட்டிருக்கிறது அந்த பெண்மணியை, நவருத்த இலைஹா, நீ அப்பெண்ணை பார்த்திருக்கிறாயா என்று கேட்டாங்க. அந்த சஹாபி சொன்னாரு, காலலா, என்ன செய்யல, நான் பார்க்கல, எங்க அம்மா பாப்பா பேசிட்டாங்க, அந்த மனப்பொண்ண நான் பார்க்கல அப்படின்றாரு. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சஹாபிக்கு நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஃபதஹப், நீ செல், அந்த மனப்பெண்ணை என்ன செய்ய, நீ பார்த்துக் கொள், அப்படி ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வது உங்களுக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்தும், இணக்கத்தை ஏற்படுத்தும், பார்க்காமல் இவனுக்குங்கிற ஒரு கனவு இருக்கு, அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கு, ரெண்டு பேரும் பார்க்காம நிக்காவுக்கு பிறகு பாக்குறாங்க, ரெண்டு பேருக்கு பிடிச்சாலும் பெரிய சந்தோஷம், ஒரு வேளை பிடிக்கவில்லை என்று சொன்னால் இவருடைய ஒரு கனவு, ஒரு கோட்டை ஒரு மாதிரி கட்டி வச்சிருப்பாரு, அந்த அம்மா கனவு வேற மாதிரி இருக்கு, ரெண்டு பேரும் சந்திக்கும் போது என்னடா இந்த மாதிரி ஆள போய் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்களே, அது இந்த மாதிரி பெண்ண போய் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்களே என்பது ஆரம்பத்தில் மனதில் பட்டுவிட்டால் அந்த இல்லறம் இனிக்குமா, அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா, அது நீடிக்குமா? அப்ப மனப்பெண்ணை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், பார்த்துக் கொள்ளுங்கள், மணமகனையும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு பல முஸ்லிம்கள் பண்றது இல்ல, இன்னைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா, சில ஊர்களில் பாத்தீங்களாக்க, இல்ல மனப்பெண்ண பார்க்க கூடாது, அப்படி மனப்பெண்ணையோ மாப்பிள்ளையோ பார்க்க கூடாது, இது பார்க்கறது இஸ்லாமிய சட்டம் இல்ல, மாற்ற அப்படின்னு சில ஊர்கள், சிட்டி மாதிரி ஊர்களில் பாத்தீங்களாக்க, பார்க்கறது மட்டும் இல்ல, ஒரு முறை பாத்துருவாரு, அப்புறம் போன் நம்பர் வாங்கிடுவாரு, பார்த்துபிட்டு போன் நம்பர் வாங்கி என்னென்ன பேசணுமோ ஃபர்ஸ்ட் நைட்ல பேசுவாங்களே, அம்புட்டையும் பேசி முடிச்சிருவாங்க, பாக்குறோமா இல்லையா? அப்ப பார்க்காமல் இருப்பதும் தவறு, போன் நம்பர் வாங்கி எல்லாத்தையும் பேசுறமே அதுவும் என்ன, தவறு. அப்ப ஒரு மனப்பெண் மணமகனை முன்கூட்டியே பார்த்துக் கொள்ளட்டும், சம்மதிக்கட்டும், சம்மதிக்காமல் நிக்கா செய்து வைக்க வேண்டாம் என்று பார்க்க பேசுகிறது. மட்டுமில்லாம கல்யாணம் முடிச்சுட்டாங்க, வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, ஏதோ இடையில வருத்தம் தகராறு வந்து விட்டது, தீர்த்து வைக்க முயற்சி பண்ணாங்க, தீரல என்று சொன்னால், அந்த மனப்பெண் தலாக்கு எப்படி ஒரு ஆண் பிடிக்கவில்லை என்று சொன்னால், இஸ்லாத்துல தலாக்கு சொல்லலாமோ அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு மாப்பிளை பிடிக்கவில்லை என்று சொன்னால் குலாவ் பண்ண மார்க்கம் அனுமதிக்கிறதா இல்லையா, குலாவ் பண்ண மார்க்கம் அனுமதிக்கிறது. இதை நானாக சொல்லவில்லை, இமாம் புகாரி இந்த ஹதீஸ் வந்து பதிவு பண்றாங்க. ஒரு சஹாபி, சஹாபிய பெண்மணி, அவங்க பேரு ஜமீலா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த ஜமீலா ரலியல்லாஹு அன்ஹா யாருடைய மனைவி என்று சொன்னால், சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சாபித்துடைய மனைவி ஜமீலா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க.
வந்து சொல்வார்கள், யா ரசூல் அல்லாஹ், ஆனா மா அய்பு அலைஹி ஃபி ஹுலுத்தின் வலா தீனின், இவருடைய கணவரை பற்றி நான் குறை சொல்லவில்லை, எது விஷயத்தில் குறை சொல்லவில்லை, அவருடைய குணம் விஷயத்திலேயோ அவருடைய மார்க்க விஷயத்திலேயோ நான் அவரை பத்தி என்ன செய்யல, குறை சொல்லல. வலா கின்னி அக்ரஹுல் குஃப்ர ஃபில் இஸ்லாம், என்றாலும் நான் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே குஃப்ர் செய்து விடுவோனோ என்று பயப்படுகிறேன். அழகு, இந்த அம்மா நினைக்கிற மாதிரி அந்த சாபித் பின் கைசி நேரடி ஹதீஸ்ல வருது. இந்த அம்மா நினைக்கிற அளவுக்கு அந்த சஹாபிட்ட என்ன இல்ல, அழகு இல்ல. அப்ப நினைச்ச மாதிரி அழகு இல்லங்கறனால அந்த அம்மாவுக்கு அவ்வளவுக்கு மனசு வந்து பிடிக்கல, மனசு வந்து ஒட்டல. எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்குறாங்க, முயற்சி பண்ணியும் பிடிக்கல. அப்ப சொல்றாங்க, அவர் நல்ல மனுஷன், மார்க்கம் உள்ள மனுஷன், நல்ல குண உள்ள மனுஷன், ஆனால் நான் விரும்பக்கூடிய அழகு அவரிடத்தில இல்லை. அப்படி இல்லாத காரணத்தால் நான் மார்க்கத்தில் இருந்து கொண்டு தவறு செய்து விடுவோனோ, அப்படி தவறு செய்து விட்டால் அது குஃபராக பெரிய ஒரு பாவமாக மாறி போய்விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். எனவே எங்களுடைய இந்த நிக்காஹ் ஒப்பந்தத்தை நீங்கள் என்ன செய்து விடுங்கள், ரத்து செய்து விடுங்கள், அதாவது புலாவ் பண்ண வைத்து விடுங்கள் என்று இந்த சாபித்துடைய மனைவி ஜமீலா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட மாப்பிளைய கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு இந்த மாதிரிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட இந்த அம்மாட்ட, நீங்க மகர் வாங்கினீல்ல, ஒரு தோட்டத்தை மகர வாங்கியிருப்பாங்க, ஒரு தோட்டத்தை மகர வாங்கினீல, அந்த மகர என்ன பண்ணுங்க, திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று மகரை கொடுக்க வைத்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சாபித் பின் கைசூடைய திருமணத்தை என்ன பண்ணாங்க, ரத்து செய்து வைத்தார்கள். அதுக்கு யார் காரணமா இருந்தது, சாபித்துடைய மனைவி ஜமீலா என்று சொன்னால், அவ இஸ்லாம் பெண்களுக்கு எந்த அளவை மதிக்க வேண்டுமோ, உரிமைகள் கொடுக்க வேண்டுமோ, அவளும் என்ன பண்ணுது, கொடுக்கதான் செய்யுது. மட்டுமில்லாம இன்னைக்கு இஸ்லாமிய சட்டத்துல, ஷரியத்துடைய சட்டத்துல சீர்திருத்தங்களை கொண்டு வர போறாங்களே, குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. திருமறை குர்ஆனின் சூரத்துல் அனாம் என்று சொல்லக்கூடிய 6வது அத்தியாயத்தின் 115வது வசனம், வதம்மத் கலிமத்து ரப்பிக சிதகவு அதலா லா முபத்திலி கலிமாதிஹி வஹுவ ஸமீஉல் அலீம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழ்க்கை நிறைவேற்றி விட்டான், என்ன மார்க்கமோ என்ன வாக்குறுதியோ அதை அல்லாஹ் என்ன செய்து விட்டான், நிறைவேற்றி விட்டான். லா முபத்தியலி கலிமாத்திஹி, அல்லாஹ்வுடைய சட்டத்தை யாரும் மாற்ற முடியாது. இதுதான் ஷரியத், இதுதான் மார்க்கம், இதுதான் இஸ்லாமிய சட்டம். என இஸ்லாமிய சட்டத்தை கடவுள் உருவாக்கிய சட்டம், அல்லாஹ்வுடைய சட்டம், படைத்தவன் உருவாக்கிய சட்டத்தை யார் மாற்ற முடியாது, படைப்பினங்கள் மாற்ற முடியாது என்று தெளிவாக அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் சொன்ன பாக்கே இஸ்லாத்து மேல கெட்ட என்ன வரு அப்ப நினைக்கிறாங்க. தெளிவா அல்லாஹ் சொல்றான், யுரீதுன லியுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அவர்கள் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை, இந்த இஸ்லாம் என்ற ஜோதியை, இஸ்லாம் என்ற அந்த வெளிச்சத்தை தன்னுடைய வாய்களால் ஊதி அணைக்க முற்படுகிறார்கள். ஆனால் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நூரை, இஸ்லாம் என்ற நூரை முழுமைப்படுத்தியே தீருவான், இதை பரவ செய்வான். வலவு கரிகள் காபிரூன், காபிர்கள் வெறுத்தாலும் சரியே என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம், இது கூடும் இது கூடாது, இது நல்லது இது கெட்டது, இதை செய்யுங்க இது செய்யாதீங்க, இது ஹராமோ இது ஹலாலு என்றெல்லாம் சொல்லுகின்ற உரிமை யாருக்குரியது, அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரிய, ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த உரிமை இல்லையாங்க. தேன் குடிச்சாங்க, அவங்களுடைய மனைவர்கள் சில வேலையை செஞ்சாங்க, அவ ஹலால் வந்து தேனே, அவ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்ன, தேன் குடிப்பது ஹராம் அறிவிச்சாங்களா இல்லையா, அறிவிச்சாங்க. அப்படி அறிவித்த உடனே 66வது சூரா சூரத்து தஹரீம், யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக ஃபீ தப்தலி மர்லாத அஸ்வாஜிக், சூரத்து தஹரீம் என்று சொல்லக்கூடிய 66வது அத்தியாயத்தின் முதல் வசனமே, யா அய்யுஹன் நபியு, நபியே நீங்கள் எப்படி ஹராமாக்க போயிற்று, மா ஹல்லல்லாஹு லக, நான் உங்களுக்கு ஹலால் என்று அறிவித்த பிறகு ஹராம் என்று எப்படி நீங்கள் சொல்ல போயிற்று, லி தபதகி மர்லாத் அஸ்வாஜிக, உங்களுடைய மனைவிமார்கள் பொறுத்துக்கொள்வதற்காக இப்படி செய்து கொண்டு விட்டு சொல்லிவிட்டிருக்கிறோம், அல்லாஹ் மன்னிக்க கூடிய நீங்கள் அல்லாஹ் இடத்திலே செய்து கொள்ளுங்கள், மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல், அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் ஹராம் ஹலால் என்று அறிவிக்க என்ன இல்ல அதிகாரம் இல்ல, அந்த அதிகாரம் யாருக்குரியது, அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது என்பதற்கு இந்த வசனங்கள் தெளிவான சான்று. அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்ற முடியாது. இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்ன, நிக்காஹ் நடக்குது, நிக்காஹுக்கு பிறகு
மனைவியை மதிக்கணும், மனைவியை நேசிக்கணும், அவங்கள்ட்ட அன்பா இருக்கணும், அவங்களுடைய கடமைகளை உரிமைகளை நம்மால் முடிந்தவரை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதெல்லாம் மார்க்கம் பேசுகிறது. உதாரணமாக திருமறை குர்ஆனின் சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 19வது வசனம், அதில் எப்படி நீங்கள் தொழுவுங்கள், நீங்கள் நோன்போயுங்கள், வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் யா ஐயுவல்லதீன ஆமனு இதா நூதியலி ஸலாத்தி மீ யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸஅவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை, ஈமான் கொண்டவர்களே வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் வியாபாரங்களை முடித்துக் கொண்டு பள்ளிவாசலுக்கு விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் கட்டளை போடுகிறானே, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கட்டளை இந்த சூரத்து நிசாவுடைய 19வது வசனத்தில் வாஷிருஹுன்ன பில் மஹ்ரூஃப், ஆண்களே நீங்கள் நிக்கா செய்து விட்டால் நல்ல முறையில் உங்களுடைய மனைவியோடு வாழுங்கள், சண்டை பிடிக்காம, பிரச்சனை பண்ணாம, தகராறு பண்ணாம, விட்டு கொடுக்காம, இந்த மாதிரி இருக்காம நீங்க மனைவியிட்ட எப்படி இருக்கணும், வாஷிருஹுன்ன பில் மஹ்ரூஃப், நீங்கள் நல்ல முறையில் மனைவியோடு வாழ்க்கை நடத்துங்கள் என்பதும் யாருடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாத்தியலாக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி உபதேசம் பண்ணாங்களே ஹஜ்ஜத்துல் வதாங்கறாங்களே, ஹஜ்ஜில உபதேசம் பண்ணாங்களே, அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில பெரிய பயம் எல்லாம் செய்யல, சுருக்கமான ரத்தின சுருக்கமான சில விஷயங்களை மாத்திரம் சொன்னார்கள். அந்த ஹஜ்ஜில் சொன்ன உபதேசத்தில் ஒன்று என்ன என்று சொன்னால், என் அருமை சஹாபாக்களே, இஸ்தௌசௌ, நான் உங்களுக்கு வசியத்து பண்ணுகிறேன், நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறேன், என்ன வசியத்து என்று சொன்னால், பின் நிசாய் ஹைரா, உங்களுடைய மனைவியரோடு நீங்கள் நன்றாக நடந்து கொள்ளுங்கள், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் முறையாக சரியாக நிறைவேற்றி விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, ஹஜ்ஜில கைசு உபதேசம் பண்ணாங்களே அதுல பண்ணாங்கன்னு சொன்ன. அப்ப இஸ்லாம் வந்து பெண்களை எந்த அளவுக்கு மதிக்குது, நேசிக்குது, கடமைகளை எந்த அளவுக்கு கொடுக்க சொல்லுதுங்கிறதுக்கு இதெல்லாம் சான்றா இல்லையா? மட்டுமில்லாம தலாக் விஷயத்தை பொறுத்தவரை நம்ம நினைக்கிற மாதிரி அரசாங்கம் நினைக்கிறது, இஸ்லாமிய துவேஷ அரசாங்கம் நினைக்கிறது, அது மாதிரி எடுத்த உடனே தலாக்கு 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 சொல்லுங்க அப்படியே மார்க்கம் சொல்லுது அப்படின்னு மார்க்கம் சொல்லல. தலாக்குடைய பல்வேறு சட்டத்திட்டங்களை பல்வேறு ஷருத்துக்களை இஸ்லாம் போடுகிறாரு. நீங்கள் தலாக்கை பற்றி படிக்க வேண்டும் என்று சொன்னால் திருமறை குர்ஆனின் 65வது அத்தியாயம் சூராவுக்கு பேர சூரத்து தலாக், 65வது சூரா, அந்த சூராவுக்கு பேர என்ன, சூரத்து தலாக். அந்த தலாக் என்ற சூறாவை நீங்கள் படித்து பாருங்கள். அது மாதிரி சூரத்து நிசா, நிசா என்றால் பெண்கள், 4வது சூறா, அதை நீங்கள் படித்து பாருங்கள். தலாக் எப்போ சொல்லணும், தலாக்குடைய சட்டதிட்டம் என்ன, தலாக்குடைய ஷருத்துக்கள் என்ன என்பதையெல்லாம் அந்த வசனங்கள் அல்லாஹ் பட்டியல் போடுகிறான். அதுல தலாக்குடைய சட்டதிட்டங்கள் ஷருத்துக்களை பற்றி பேசுகிற போது சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 34-35 ஆகிய வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், வல்லாதி தகாஃபூன நுஷூஸஹுன்ன ஃபைதூஹுன்ன, உங்களுடைய மனைவி உங்களுடைய பேச்சை கேட்கவில்லை என்று சொன்னால், உங்களுக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால், நம்ம சொல்றோம் நம்ம பேச்சை கேட்கல, நம்மள மதிக்கல, நமக்கு கட்டுப்படல, நீ என்ன நாயன், ஓம் பேச்ச நான் என்ன கேட்கிறது, அந்த மாதிரியான ஒரு மனைவியாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை என்று சொன்ன, எடுத்தவனையும் தலாக்கு சொல்லாதிய, அப்படி சொல்லக்கூடாது. முதல்ல என்ன பண்ணணும் சொன்னா, அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள், உங்க மனைவி உங்க பேச்ச கேட்கல, அடமுடிக்கிறாங்க, இப்ப எல்லாம் கேட்காம இருக்க கூடாதுமா, மனைவி கணவனை மதிக்கணும், கணவனுக்கு கட்டுப்படணும் அப்படின்னு மார்க்கத்தை சொல்லி என்ன பண்ணுங்க, மனைவிக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள். இது முதல் ஷருத்து. இந்த உபதேசத்திலேயே நிறைய பெண்கள் ஏற்றுக்கொண்டு மாற்றிக் கொள்வார்கள். சில பெண்கள் உபதேசம் பண்ணியும் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால், இரண்டாவது கட்டமாக படுக்கையை விட்டும் அவர்களை பிரித்து வைத்து விடுங்கள். அவங்க அவங்க உருமுல படுப்பாங்க, அவங்க டிவி சிங்காரிச்சு அழகுபடுத்திக்கிட்டு கணவர் வருவார் நினைச்சு கொடுப்பார் படுப்பாங்க, நீங்க அவங்கள புறக்கணிங்க. அப்படி புறக்கணித்தால் மனசை வந்து குத்தும், இவ்வளவு அழகா இருக்கிறோம், இவ்வளவு சிவி சிங்காரிச்சோம், வருவான்னு எதிர்பார்த்தோம், வரல, நம்ம புறக்கணிச்சிட்டாரே. ஒரு ஆணை புறக்கணிப்பது பெருசா தெரியாது, ஒரு பெண்மை புறக்கணிக்கப்பட்டால் ஒரு பெண்ணால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவர் உபதேசம் எடுபடவில்லை என்று சொன்னால் இரண்டாவது பண்ணுங்க, நீங்கள் படுக்கையை விட்டு பிரிங்கள், புறக்கணித்து தற்காலிகமாக நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். இரண்டாவது, அதை ஏத்துக்கிட்டு முக்காவாசி பெண்கள் வந்து மாறி போயிருவாங்க. சில அடங்காப்பிடாரிகள் அப்படி பண்ணி மாற மாட்டாங்க, அப்படி பண்ணி மாறவில்லை என்று சொன்னால் மூன்றாம் கட்டமாக வதரிபூ உன்ன, அவர்களை மெதுவாக அடியுங்கள். பெருசா அடிக்க கூடாது, லைட்டா என்ன பண்ணுங்க, போகும் அவர்களை மெதுவாக நீங்கள் அடியுங்கள். அடிச்ச பிறகு திருந்தி போயிருவாங்க, அடி வாங்கியும் திருந்த அப்படின்னு சொன்ன நாலாவது கட்டமாக இஸ்லாம் பேசுகிறது. உபதேசம் ஏத்துக்கறல, தடுக்கை விட்டு பிரிச்சிய ஏத்துக்கறல, அடிச்சு பார்த்தே ஏத்துக்கறல, அப்புறம் நாலாவது பண்ணு சொன்ன அதுக்கு பிறகுதான் நீங்க வெளியே போய் சொல்லணும். வெளியா யாரு, உங்க உங்க குடும்பத்தில் உள்ள பெரியவங்க, அதே மாதிரி பெண்ணுடைய குடும்பத்தில் உள்ள பெரியவங்க, ஊர் ஜமாத் நிர்வாகம் கிடைக்குமே அவங்கள உள்ள பெரியவங்க, அவங்கள்ட்ட போய் எங்க நான் உபதேசம் பண்ணி பார்த்தேன், எடுபடல, அடிச்சு பார்த்தேன், படுக்கை விட்டு பிரிச்சு பார்த்தேன், ஒண்ணு மாற்றம் இல்ல, அடிச்சு பார்த்தேன் மாற்றம் இல்ல, நீங்க எல்லாம் பெரியவங்க, நீங்க வாங்க, நீங்க சொன்னாவது அவங்க கட்டுப்படுவான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லுங்க. நாலாவது கட்டமாக இருதரப்பு பெரியவர்கள் பிளஸ் ஜமாத்துடைய நிர்வாகிகள் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பெண்ணுக்கு உபதேசம் பண்ணுவாங்க, அதை ஏற்றுக்கொண்டு அவள் மாற்றிக் கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ் பெரிய சந்தோஷம். அதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவங்க அம்மா அத்தாவை சொல்றாங்க, மாமனார மாமியார் சொல்றாங்க, ஊருடைய பெரியவங்க ஜமாத் பெரியவங்க சொல்றாங்க, பெரியவங்களையும் மதிக்க மாட்டேன், பெரியவங்களுக்கு கட்டுப்பட மாட்டேன் என்று சொன்னால் நாலு நாலு பண்ணியாச்சு, நாளுக்கு மேல அஞ்சாவது என்ன பண்ண சொன்ன வர வழி இல்ல, வழி இல்லாம என்ன பண்ணிக்கிறீங்க, தலாக்கு சொல்லிவிடுங்கள் என்று அஞ்சாம் கட்டமாக இஸ்லாம் அனுமதிக்கிறத தவிர முதல் கட்டமா என்ன செய்யல, இஸ்லாம் அனுமதிக்கல. இன்னைக்கு நீங்க பேப்பர்களை பார்க்கலாம், நிறைய இந்த ஸ்டவ் அடித்து இளம்பெண் சாவு பத்திரிகையில் நீங்க படித்திருக்கலாம். இந்த ஸ்டவ் அடித்து இளம்பெண் சாவுங்கிறாங்கள, நெசமா ஸ்டவ்வா வெடிக்குது, இவன் வெடிக்க வைக்கிறது பார்க்கிறான், பேச கேட்கல, கட்டுப்படல, என்ன பண்றான், அவங்க கையில இருந்த அந்த சமையல் துறை இருக்கிறது அவளை தீய வச்சு கொளுத்தி விட்டு போட்டு என்ன பண்ணிடுறான், ஸ்டவ் வெடிச்சு, ஸ்டவ் வெடிக்காதுன்னு நான் சொல்லல, அத்வானியே சொன்னார். அத்வானி முன்னாள் பிரதமராக இருந்தாரு, முன்னாள் பிரதமராக இருக்கிற போது பாராளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தார், இந்த ஸ்டவ் வெடித்து இளம்பின் சாவுன்னு சொல்றாங்களே அது தப்பு, அது பொய், அந்த அளவுக்கு தரம் இல்லாம என்ன செய்யப்படுறது இல்ல, ஸ்டவ் தயாரப்படப்படுவது இல்லை, இவன் நெசவை சாவடிக்கிறான் என்று உங்க முன் உள்துறை அமைச்சராக இருந்தாரு, அவர் துணை பிரதமராக இருந்தாரு, துணை பிரதமர் வந்து பாராளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யறாரு, எங்கேயாவது ஸ்டவ் வெடித்து பாத்திமா சாவு, ஸ்டவ் வெடித்து ஆயிஷா சாவு பாத்துக்கிறீங்களா, அவர் அதுவும் ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவு, நீங்க பாத்துருப்பீங்க, ஸ்டவ் வெடித்து கிழவி சாவுன்னு பாத்துருக்க மாட்டீங்க, ஸ்டவுக்கு யார பிடிக்குது, இளம்பெண் பிடிக்குது, ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவு சாவுங்கிறாங்களே, இவன் நெசமா சாவடிக்கிறான், நெசமா சாவடிச்சு கூட அடுத்த தடவை போயிடுறான். இஸ்லாம் சொல்லு நீ சாவடிக்காதப்பா, சொல்லு, படிக்க ஊட்டி பிரி, அடி, பெரியவங்களை வச்சு பேசு, அதுக்கு மேல அவ ஏத்துக்கிறலையா, உசுரோடு வாழ்ந்துட்டு போட்டு விட்டுரு, நீ என்ன பண்ண, முறையா தலாக்கு சொல்லி வேற வேலையை பாத்துக்க, வேற வேலையை பாத்துக்கிடுவோம் என்று மார்க்கம் உயிருக்கு உத்தரவாதம் தருகிறதே தவிர எடுத்தவனைய தலாக்கு தலாக்குன்னு சொல்லுண்டா மார்க்கம் சொல்லுது, நீ இதை சீர்த்து கொண்டு வர போறீங்களா. மட்டும் இல்லாம தலாக்கை பத்தி இன்னும் இஸ்லாம் பேசுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்களை உண்டு கூட்டுவாங்க, ஒன்று கூட்டி சொன்னார்கள், என் அருமை சகாபாக்களே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அபூகதுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலா, அல்லாஹ்வால் ஹலாலாக்கப்பட்ட காரியத்தில் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வெறுப்பான காரியம் எதுவாக இருக்கிறது, தலாக்காக இருக்கிறது என்று சொன்ன செய்தியை இமாம் அபூதாவது பதிவு பண்ணிருக்கிறாங்க. மட்டும் இல்லாம தலாக்கு சொல்லும் போது அந்த பெண் மாதவிலக்காக இருக்கக்கூடாது, குர்ஆன் பேசுகிறார், சூரத்து தலாக்குரிய முதல் வசனம், தலாக்கு சொல்றான், தலாக்கு சொல்லும் போது மனைவி எதுவா இருக்க கூடாது, மாதவிலக்காக இருக்கக்கூடாது, மாதவிலக்கு சமயத்தில் தலாக்கு சொன்னால் அந்த தலாக்கு செல்லாது, குர்ஆன் பேசுகிறது. மட்டும் இல்லாம தலாக்கு எங்க வச்சு சொல்லணும் தெரியுமா, இவரோ பண்ணிய பிறகு ஒரே வீட்டிலிருந்து கொண்டு சொல்ல வேண்டும், வெளிநாட்டில் உட்கார்ந்து கொண்டு எஸ்எம்எஸ் தலாக்கு சொல்றாங்களே, இமெயில் வாட்ஸ்அப்ல தலாக்கு சொல்றாங்களே, லெட்டர் தபால் போடுறாங்களே, அந்த தலாக்கு எல்லாம் மார்க்க பிரகாரம் செல்லாது. இதை நான் சொல்லவில்லை, திருமறை குர்ஆனில் சூரத்துல் பக்ரா சூரத்து தலாக் என்று சொல்லக்கூடிய 65வது அத்தியாயத்தின் முதல் வசனம் தயவுசெய்து படிச்சு பாருங்க, அதுல அல்லாஹ் பேசுறான், அதாவது ஸ்ரீ பைத்தின் வாஹிதத்தின் அண்ணா, அதாவது எப்படி தலாக்கு சொல்ல வேண்டும் சொன்னால் என்று சொல்லிவிட்டு தலாக்கு சொல்லப்பட்டு விட்டால் அந்த தலாக்கு சொல்லப்பட்ட மனைவியை வீட்டை விட்டு என்ன செய்யக்கூடாது, வெளியேற்றி விடக்கூடாது. உறவை திறந்தாங்க, தலாக்கு சொல்லிட்டான், தலாக்கு சொல்லப்பட்ட பிறகு 3 மாதங்கள் தலாக்கு சொல்லப்பட்ட மனைவி எங்க தங்கனே, அவர் வீட்டில் தங்கணும், மூணு மாசத்துக்கு சோறு கீரலாம் யார் தான் தரணே? கணவன் தான் தரணே. மருத்துவத்தை கணவன் தான் பாத்துக்கிறனே. துணிமணிய கணவன் தான் பாத்துக்கிறனே. தலாக்கு சொல்றதுக்கு முன்னால எப்படி கணவன் பார்த்து கொண்டானோ அந்த மாதிரி தலாக்கு சொல்லப்பட்டாலே மூன்று மாதங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் பேசுகிறது. இதுல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மூணு தலாக்கு முத்தலாக்கு இதெல்லாம் நம்ம மட்டும் சிறக்கிறது தவறு. இன்னைக்கு வந்து பொது சிவில் கொண்டு வர்றாங்களே, இதுக்கு நம்மளும் ஒரு சுன்னத்துவல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய நம்ம சகோதரர்கள், சுன்னத்துவல் ஜமாத்னா என்ன? சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள். ஜமாத்னா யாரு? ஜமாத்து சஹாபா. நான் கேட்கிற சுன்னத்துவல் ஜமாத் என்று சொல்லிவிட்டு சுன்னத்தாகிய ரசூலுல்லாஹ் வந்து முத்தலாக்கு செல்லும்னாங்களா? ஜமாத்து சஹாபா முத்தலாக்கு செல்லும் சொல்லிட்டா முத்தலாக்கு செல்லாது என்று சுன்னத்து சொல்லுகிறாரு, முத்தலாக்கு செல்லாது என்று ஜமாத்து சஹாபா சொல்கிறாரு. நம்ம மக்களுடைய அறியாமைங்க, இவங்க மதுகபுங்கிற பேர்ல அறியாமையில முத்தலாக்கு செல்லு செல்லுன்னு சொல்லிட்டு அவரவர்களுக்கு பத்துவா கொடுக்கக்கூடிய காரணத்தால இவன் இஸ்லாம் எதிரி வந்து சரியா பயன்படுத்துறான். நீதிமன்றம் என்ன செய்கிறது? சரியாக பயன்படுத்துகிறது. இஸ்லாம் பேசுகிறது சூரத்துல் பக்கராவுடைய 229வது ஆயத்து, அதுல அத்தலாக்கு மர்ரத்தானி, தலாக் என்பது ரெண்டு முறை, மூணு தடவை கிடையாது. அத்தலாக்கு மர்ரத்தானி, மர்ரத்தானா என்ன? நீங்கள் மறுபடியும் சேர்ந்து கொள்ளக்கூடிய தலாக்கு என்பது ரெண்டு முறை சொல்லக்கூடிய தலாக்கு. எப்படி கல்யாணம் முடித்தாங்க, சந்தோஷம் வாழ்ந்து பிடிக்கிற இவன் இந்த நாலு கட்ட அஞ்சு கட்டத்தை பார்த்தா அந்த பொம்பளை ஏத்துக்கிறவே இல்லை, திருந்தவே இல்லை, அடங்கா பிடாரி அப்படின்னு சொன்ன, அதே வீட்டுல உட்காந்து தலாக்கு சொல்லிட்டான், தலாக்கு சொல்லிட்டா ஏதோ கோபத்துல சொல்லிட்டான். அதுக்கு பிறகு மனசு மாறும், கோபத்துல ஒரு மாதிரி நினைப்போம், ஒரு நாள் கழிச்சு மனசு மாறும். அப்படி மாறிவிட்டால் நீங்க யார்கிட்டையும் சொல்ல தேவையில்லை, சொல்லாமலேயே நீங்க என்ன செய்து கொள்ளலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து கொள்ளலாம். தலாக்குன்ட்டாரு, தல கோபத்தை சொல்லிட்டாரு, அப்புறம் மனசு மாறுது, மனசு மாறிவிட்டால் நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கொள்ளலாம் அப்படி குர்ஆன் சொல்லுது. முதல்ல சேர்ந்துட்டாரு, அப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, மறுபடியும் சண்டை வந்துருச்சு. அந்த சண்டையில என்ன சொல்லிட்டாரு, இன்னொரு உபதேசம், படுக்கை விட்டு பிரிப்பு, அடிப்பு, பெரிய உதவி பேசுவார்த்தாரு, எல்லாம் பண்ணி பார்த்தாரு, ஏத்துக்கல. ரெண்டாவது ரெண்டு வருஷம் கழிச்சு தலாக்கு சொல்லிட்டாரு. அப்படி தலாக்கு சொல்லி ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு திருந்தது மாறுது, இவர் ஆகாணவ தப்பு பண்ணிட்டமே, கோவத்தை தலாக்கு சொல்லிட்டமே ஃபீல் பண்றாரு. அப்ப என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் சேர்ந்து, யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, மறுபடியும் சேர்ந்து சொல்லலாம். அப்ப மறுபடியும் சேர்ந்து கொள்ளக்கூடிய தலாக்கு என்பது அத்தலாக்கு மர்ரத்தானி, ரெண்டு முறை. நான் சொல்லல, சூரத் யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். திருமறை குர்ஆனில் சூரத்துல் பக்கரா என்று சொல்லக்கூடிய இரண்டாவது அத்தியாயத்துல 229வது ஆயத்துல இதை பேசுகிறானே. இந்த ஆயத்துக்களை நம்ம யாரும் பார்க்கறது இல்ல, படிக்கிறது இல்லங்க. ஏதோ இவர் சொல்லிட்ட கவுன் காட்சி சொல்லிட்டாரு, காசு கொடுத்தா எவ்வளவு பத்தும், எப்படி நீதிமன்றம் கூட தீர்ப்புகள் வரைகிறதோ, எப்படி காவல்துறையுடைய தீர்ப்பு மாறுகிறதோ, அது மாதிரி கவுன் காட்சிக்கிறாங்க. நான் எனக்கு ஒரு மாதிரி தீர்ப்பு, நீங்க 10,000 உங்களுக்கு ஒரு மாதிரி தீர்ப்பு. இந்த மாதிரி மார்க்கத்தை நம்ம கெடுக்கிறனால நமக்குன்னு எதிர்க்கிறதுக்கான அவன் என்ன பண்றான், சரியாற்றில் சீர்திருத்தம், இந்தியாவில் பொது சிவில் என்றெல்லாம் கொண்டு வர்றாங்க. இதுக்கு நம்மளும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கிறோம். மட்டும் இல்லாம என் அருமை சகோதரர்களே, முத்தலாக்கு என்பது ஹராம். நீங்கள் மார்க்கத்தை குர்ஆனை படித்து பார்த்தால், நீங்கள் ஹதீஸ்களை படித்து பார்த்தால், முத்தலாக்கு என்ன? குர்ஆன் பிரகாரம் ஹராம், சுன்னா பிரகாரம் ஹராம், ஜமாத்து சஹாபா பிரகாரம் என்ன, முத்தலாக்கு ஹராம். ஹராம் நானா சொல்லல, சொல்வது யாரு என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லா சொல்றாங்க முத்தலாக்கு ஹராம். அதை ரசூலுல்லாஹி அறிவிச்சது யார்னு சொன்னா, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. இந்த இப்னு அப்பாஸ் உடைய சொல்லை அறிவிக்கக்கூடிய இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு அப்பாஸ் முஸ்லிம். நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள், சஹீஹ் முஸ்லிம்ல 2932வது ஹதீஸ் தமிழ் இருக்குது. சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் நம்பர் என்ன? 2932. அதுல அப்படி ஹதீஸ் வருது, கான தலாக்கு அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபி பக்கர் வ சனதைனி மின் கிலாபதி உமர் தலாக்கு சலாதி வாஹிதத்துன். தலாக்கு என்பது ரசூலுல்லாஹுடைய காலத்திலும் அபுபக்கருடைய காலத்திலும் உமர் பின் கத்தாப் கலீஃபா இருந்தாங்கல அவங்களுடைய கிலாபத்துடைய முந்தைய ரெண்டு வருஷத்திலேயே தலாக்கு சலாதி, ஒரு கோபத்தில தலாக்கு 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 என்று மூன்று முறை சொல்லிவிட்டாலும் வாஹிதத்துன், அது ஒரு தலாக்காகத்தான் கருதப்படும். சரியா? அவன் மூன்று முறை தலாக்கு சொன்னாலே எதுவா கருதப்படும்? ரசூலுல்லாஹி காலத்துல ஒரு தலாக்காகத்தான் கருதப்பட்டது. அபுபக்கர் காலத்துல ஒரு தலாக்கு, உமருடைய முந்தைய ஆட்சி காலத்துல அந்த ரெண்டு மூணு வருஷம் ஆட்சி பண்ணாங்க, முந்தைய ரெண்டு வருஷம் அதுல வந்து அப்படிதான் இருந்துச்சு. இப்படிதான் இருக்கும். இப்படி இருக்கும் போது இன்னும் எது விஷயத்தில் மக்கள் பொறுமையாக இருக்க வேண்டுமோ, எதில் மக்கள் நிதானமாக இருக்க வேண்டுமோ, அது விஷயத்தில் மக்கள் பொறுமையாக இல்லாம என்ன பண்ணாங்க? கோபம் தலாக்கு 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 சொல்லிட்டு. உமருடைய சிந்திய ஆட்சி காலம், அவங்களுடைய வரலாறு வரலாறு படிச்சிருந்தா தெரியும். வரலாறு பாத்தீங்களா, இந்த கூஃபாங்கிறாங்கள பசராங்கிறாங்கள, நான் கேட்கிறேன், கூஃபா பசரா ரசூலாவுடைய காலத்துல இருந்துச்சா? ரசூல்லா காலத்துல கூஃபாவும் இல்ல பசராவும் இல்ல, எல்லா பாலைவன. ரசூல் அபூபக்கர் காலத்துல கூஃபா பசரா இருந்துச்சா? எல்லாமே பாலைவன. கூஃபாவை என்ற நகரத்தை உருவாக்குனது யாரு? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. பசராவை உருவாக்குனது யாரு? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஊர் மக்கள் புதுசு புதுசா உருவாக்குனாங்க, அவங்க முஸ்லீமா மாறி போயிட்டாங்க. முஸ்லீமா மாறின உடனே தலாக்கில் அவசரப்பட்டாங்க. ஒரு தலாக்கு தான் சொல்லணும், மூணு தலாக்கு சொன்னாங்க. உமர் கலீஃபா சொல்லி பார்த்தாங்க, பெரிய அளவு கேட்கிறேன். அப்படி கேட்காதனால அவர்களை தண்டிப்பதற்காக அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க, இனிமே நீங்க முத்தலாக்கு என்று சொல்லிவிட்டால் அது நிறைவேறிவிட்டது என்று நான் அறிவித்து விடுவேன். சரி, அவங்களை எச்சரிக்கை பண்றதுக்காக, அவங்களை தண்டிக்கிறதுக்காக இப்படின்னு அறிவித்தாங்களே தவிர, அழகா உமரே சொல்றாங்க, அபுபக்கர் சொல்றாங்க, ரசூலா சொன்னதாக சொல்றாங்க, எங்க காலத்துல எல்லாம் மூன்று முறை தலாக்கு என்று சொல்லிவிட்டானே, எத்தனை தலாக்காக கருதப்பட்டது? ஒத்த தலாக்காகத்தான் கருதப்பட்டது. எனக்கா மூணு மாசத்துல ஒண்ணு செஞ்சுக்கலாம், சேர்ந்து கொள்ளலாம் என்று இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய ஸஹீஹ் முஸ்லிம்ல 2932 ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்களே. ஒண்ணும் இல்ல, இங்க லோக்கல் சுன்னத்துல் ஜமாத்துல போய் நீங்க ஃபத்வா கேட்க மாட்டவ சொல்லுவாங்க. நீங்க உமராபாத்ல போய் ஃபத்வா கேட்டு பாருங்க, நீங்க சவுதி அரேபியால போய் ஃபத்வா கேட்டு பாருங்க, குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக கொண்ட கேரள முஜாஹித் சென்டர்ல போய் ஃபத்வா கேட்டு பாருங்க, அஹ்ர ஹதீஸ் போய் ஃபத்வா. இந்த மாதிரி மார்க்கம் மார்க்கமாக சரியாக சொல்லப்படுகிறது, அங்க போய் ஃபத்வா கேட்டீங்களாக்கு முத்தலாக்கு செல்லாது, கூட அது ஹராம்ன்றுவாங்க. சரியா? நம்ம மக்களை சுண்ணத்துவ பேர்ல கண்ட கண்ட குப்பைகளை மார்க்கம் என்று சொல்லக்கூடிய காரணத்தால அவன் கவர்மெண்ட் என்ன பண்றான், மார்க்கத்தை இஸ்லாத்தை மாத்த அப்படின்னு கொண்டு வர்றான். மட்டும் இல்லாம இன்னொரு ஹதீஸ வந்து இமாம் நசாயி தங்களுடைய நசாயில 5564 ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹ் முத்தலாக்க எவ்வளவு வெறுத்தாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். ரசூலுல்லாஹ் சொல்லப்பட்டுச்சு, உஹுபிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலின் தல்லத்த இம்ராத்தஹு தலாதன், ஒரு மனிதனுடைய மனைவியை மூன்று முறை தலாக்கு சொல்லிவிட்டான். இந்த ரசூலுல்லாஹ் சொல்லப்பட்டுச்சு, மூன்று தடவை தலாக்கு சொல்லிட்டான் சொன்ன உனையுமே ஃபகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகலுபான், கோபத்தோடு ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு வர்றாங்க. முத்தலாக்கு சொல்லிட்டானா? அப்படின்னு மார்க்கத்துல அனுமதியே இல்லையே, இப்படி மார்க்கத்துடைய விளையாட போயிட்டு இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. கோபத்துல எந்திரிச்சு வர்றாங்க, கோபத்துல எந்திரிச்சு வந்து ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்பாங்க அந்த ஆள்கிட்ட, நான் உங்களுக்கு முன்னால் இருக்கிற போது அல்லாஹ்வுடைய வேதத்தோடு நீங்களா விளையாடுறீங்களா? நான் ஹயாத்தா இருக்கிறேன், ஏன் ஹயாத்திலேயே இந்த விளையாட்டு சொன்னா ஏன் மூத்துக்கு பிறகு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் முத்தலாக்கு பண்ணாரா, அவரை பார்த்து கோபமா கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ் பட்ட கோபத்துல பக்கத்துல இருந்த ஒரு சஹாபி எந்திரிச்சாரு, எந்திரிச்சு கேட்டாரு, யார் ரசூலுல்லாஹ், நான் அவரை கொலை செய்து விடட்டுமா? முத்தலாக்கு பண்ண முத்தலாக்கு பண்ணவரை கொலை செய்யட்டுமா அப்படின்னு ஒரு சஹாபி கேள்வி கேட்டாரு என்கிற ஹதீஸை இமாம் நஸை ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய கிதாபுல பதிவு பண்ணிருக்காங்க. அப்ப முத்தலாக்கு என்பது செல்லவே செல்லாது என்பதை நீங்கள் குர்ஆனை படித்தால், ஹதீஸை படித்தால், நீங்க புகாரில வந்து அதாவது கிதாபு தலாக் தலாக்கு சம்பந்தப்பட்ட பாடம் ஒரு பாடம் இருக்கிறது, அந்த பாடத்தை படித்து பாருங்கள். குர்ஆன் சூரத்து தலாக் என்று ஒரு பாடம் இருக்கிறது, சூரா இருக்கிறது, அதை நீங்க படித்து பாருங்கள். இது எல்லாத்தையும் வச்சு பெரிய பெரிய இமாம்கள், உதாரணமாக இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹு அலைஹி, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹு அலைஹி, இமாம் இப்னு கய்யூம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி, நம்ம சஃபியுர் ரஹ்மான் முபாரக் பூரி அர்ரஹீக்கு மக்தூப் போட்டார, இது மாதிரியான மேதைகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அது மாதிரி பின்பாது இந்த மாதிரி பெரிய பெரிய முஹத்திதிகள் முத்தலாக்கு ஹராமு, மார்க்கம் இல்லாதவன் முத்தலாக்குன்னு சொல்லுவான், அது மார்க்கத்தில் கூடவே கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஹதீஸ எல்லா இமாம்கள் போட்டு பதிவு பண்றாங்க அப்படின்னு சொன்ன, அப்ப முத்தலாக்கு என்பது மார்க்கத்தில் இல்லை, அது கூடாது. ஒருவேளை தலாக்கு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டால் என்ன செய்யணும்? உபதேச படுக்கை விட்டு பிரிக்கிறது, அப்புறம் அடிக்கிறது, பெரியவங்களை வச்சு பேச்சுவார்த்தை, அதுக்கும் கேட்கல அப்படின்னு சொன்ன, மாதவிலக்கு இல்லாத சமயத்துல
ஒரே வீட்டில் இருந்துகிட்டு சொல்லி பார்த்தேன் ஏத்துக்கறல, நான் உடனே செஞ்சிடுறேன், தலாக்கு சொல்லி பிரிஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த அம்மா உடனே அடிச்சு தொடச்சு விட்டுறாம மூணு மாசம் வீட்டுல வச்சுக்கிறேன், இவனும் மூணு மாசம் வீட்டுல இருக்கனே, இடையில மனமாற்றம் வரேன், மனமாற்றம் வந்தால் சேர்ந்து கொள்ளலாம் என்று குர்ஆன் பேசுகிறது. எனவே என் அருமை சகோதரர்களே, இந்த மாதிரியான செய்திகளை ஹதீஸுகளை நம்ம வந்து யாரு தங்களை சுன்னத்துல ஜமாத்துங்கிறாங்களே அந்த மாதிரியான மக்களுக்கு சொல்லணும். அதே மாதிரி அதிகார வட்டம் இந்த அதிகாரிகள் இந்த வேலையை பண்றாங்க அவங்களுக்கு சொல்லணும். இஸ்லாமிய துவேஷத்துற நம்ம செய்யக்கூடிய காரணத்தால நம்ம மேல துவேஷமா இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட, எங்க மக்கள் முத்தலாக்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்படி எங்க நபிகள் நாயகம் சொல்லல, இப்படி அபுபக்கர் சொல்லல, உலகத்துல உள்ள எந்த நாடுகள்லயும் உள்ள இந்தியாவில் தவிர இந்த மாதிரி செய்திகளை நீங்க அவங்களுக்கு கொண்டு போனீங்களாக்க அவங்க இஸ்லாத்து மேல தப்பான என்ன வருது கோபப்படுறாங்களே, இஸ்லாமிய சட்டத்தையே மாத்த போறாங்கிறாங்களே, அவங்க ஆக இஸ்லாம் அப்படி சொல்லல முஸ்லிம்கள் தப்பா செய்யறாங்க என்பதை புரிந்து கொள்வார்கள். எனவே என் அருமை சகோதரர்களே, இஸ்லாம் என்பது குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இதுதான் இஸ்லாம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாங்களோ, சஹாபாக்கள் எந்த மார்க்கத்தை பின்பற்றினாங்களோ அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நல்லவர்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ்வுக்கு அருள்வானாக என துஆ செய்து முடிக்கிறேன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. إن الحمد لله، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடைய இரண்டாவது ஹுத்பாவில் வழக்கமாக துவாக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வார துவா என்னன்னு சொன்னா, துவாவுக்கு முன்னால ஒரு மன்னிச்சுக்கிறீங்க, நான் ஒவ்வொரு வாரமும் வரும்போது நம்ம கரெக்டா 1:30 முதல் ஹுத்பா முடிக்கணும், 1:35-1:40 நம்ம மிம்பரை விட்டு இறங்கிறேனா அப்படித்தான் நினைச்சுக்கிட்டே வருவேன். என்னவோ தெரியல, அது எப்போதுமே ஒரு 5-10 லேட்டா போய்கிட்டு இருக்குது. இந்த வாரத்துடைய துவா என்ன அப்படின்னு சொன்னா, பாங்குக்கு பிறகு போதக்கூடிய துவாவை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 614 ஹதீஸாக இந்த துவாவை பதிவு பண்றாங்க. பாங்கோசையை நீங்கள் கேட்டால் அப்படியே நீங்க திருப்பி சொல்லணும், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லன. அவர் ஹையால சலா ஹையால் ஃபலாஹ் என்று சொல்லுகிற போது, லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் அவன் முடிச்சவனையே ரசூலுல்லா மேல சலவா தரூத் இப்ராஹிம் இருக்கு பாத்தீங்களா, அதை ஓதிப்புட்டு என்பதை ஓத வேண்டும். இது உங்கள பல பேருக்கு மனப்பாடமா இருக்கு நம்புறேன், மறுபடியும் ஞாபகம் ஊட்டுகிறேன். அல்லாஹும் ஆதி முஹம்மதல் வசீலத வல் ஃபதீலத வபஅதுஹு மகாமம் மஹமூதன் அல்லதி வாத்தஹு என்கிற அழகான துஆ என்ன என்று சொன்னால், பரிபூர்ணமான அழைப்பிற்கு சொந்தக்காரனே, நிலையான சுலுகைக்கு சொந்தக்காரனே, கண்ணியமிக்க வசீலா என்ற பதவியை நபிகள் நாயகத்திற்கு நாளை மறுமையில் கொடுத்து விடுவாயாக. அந்த பாங்கு துவா வந்து நம்ம யாருக்கு துவா செய்யறோம், ரசூலுல்லாஹ்வுக்கு துவா செய்யறோம். மகாமுல் மஹமூத் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த இடத்தை அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக என்று நபிகள் நாயகத்திற்காக நம்ம பாங்குக்கு பிறகு துவா செய்யறோம். இந்த துவாவை யாரு கரெக்டா 5 பிறகு செஞ்சாங்களோ அவங்களுக்கு என்ன பரிசு என்று சொன்னால், ஹல்லத்துலஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா ரசூலுல்லா சொல்றாங்க, அவருக்கு மறுமையில நிச்சயமா நான் என்ன செய்வேன், சிபாரிசு பண்ணுவேன். எனக்காக உலகத்துல துவா செஞ்சாருல, அதுக்கு அவருக்கு நான் என்ன செய்வேன், வறுமையில சிபாரிசு பண்ணுவேன் என்று சொன்ன அழகான ஹதீஸு. அப்ப என் அருமை சகோதரர்களே, இது போன்ற துவாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லுகிற போது, சஹாபாக்கள் எப்படி போட்டி போட்டு மனப்பாடம் பண்ணாங்களோ, அமல் பண்ணாங்களோ, அதுக்கு பிறகு தாவா செஞ்சாங்களோ, அப்படி மனப்பாடம் பண்ணக்கூடிய அமல் செய்யக்கூடிய எத்தி வைக்கக்கூடிய நல்லவர்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எல்லா விதமான இபாதத்துகளையும் அல்லாஹ் அங்கீகரித்து நாளை மறுமையிலே மிக உயர்ந்த சுர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிமார்களோடு சஹாபாக்களோடு இதுபோன்று நாம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து அருள்வானாக என துவா செய்து முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வஅதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார் வஆகிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.